നാം ലൂക്കാ പുസ്തകം പതിനോരാമത്തെ അധികാരം, ലൂക്കാ പുസ്തകം പതിനോരാം അധികാരം. നാം കടന്ന വാരത്തിലെ പാഠം ഉള്ള ഞാപകം ഇരുപത്തി ഒമ്പതാം വചനത്തിലേന്ന് മുപ്പത്തി ആറാം വചനം കൂടി നാം സിന്ധിത്തോം ഇല്ലെങ്കിലാ. അതിൽ മുഖ്യമാക മുപ്പത്തി അതിൽ മുഖ്യമാ പാത്തീങ്കന്നാ അതിൽ മുപ്പത്തി രണ്ടാവത് വചനം വരയ്ക്കുമേ ഒരു പകുതിയാക നമ്മ സിന്ധിത്തോം. മുപ്പത്തി രണ്ടാം വചനം വരയ്ക്കും ഒരു പകുതിയാക സിന്ധിത്തോം. போன வாரம் பார்த்தோம் மனம் மாற்றம் அடைய என்ன செய்ய வேண்டு சொல்லி பார்த்தோம். மனம் மாற்றம் அடைய என்ன செய்ய வேண்டு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா தவறான சிந்தனை தவறான முறையை எடுத்து போடணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. தவறான சிந்தையை எடுத்து போடணும்னு சொல்லி பார்த்தோம். அதே சமயத்துல சரியான சிந்தனை சரியான முறைனா பாவத்தை சுட்டி காண்பிக்கும்படியான தேவனுடைய வசனத்துக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே சமயத்துல ஆண்டோருக்கு அடுத்த காரியங்களே சத்தியத்தை கேட்கும்படியான காரியங்களே நம்ம பிரயாசப்படணும், வழியை எடுத்துக்கொள்ளணும். தென் தேசத்து ராஜஸ்திரி எவ்வளவு தூரமா பிரயாணப்பட்டு வந்தா அந்த மாதிரி ஆண்டிற்கு அடுத்த காலங்களில் சத்தியத்தை போதிக்கும்படியான சத்தியத்துல எழும்பும்படியாக சத்தியத்துக்குள்ளாக பலப்படும்படியா நம்ம எவ்வளவு தூரம் பிரயாசப்படணும் நல்லது. அது பெரிய ஆசீர்வாதத்தை தேடித்தரும். சில பேர் தூரமா இருப்பாங்க, ஐயோ அவ்வளவு தூரம் வரணுமா அப்படியே மழுப்பிட்டு இருப்பாங்க. இல்ல, சத்தியம் போதிக்கப்படும்படியான சபை இருக்கும் பட்சத்துல எவ்வளவு தூரமா தான் அவனுக்கு தூரமே தெரியாது. அவன் அந்த இடத்துல பிரயாசப்பட்டு வருவான். அந்த நேரம் போனதுல பார்த்தோம் நம்ம. அடுத்ததாக பார்த்தோம் மூணாவது காரியமாக அந்த இடத்துல நம்ம பார்த்தோம், அதாவது பாவத்தை விட்டு திரும்பி கடவுளுக்கு கீழ்ப்படும்படியான காரியம் ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லி பார்த்தோம். இதுதான் போன வாரம் லூக்கா பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஒரு பகுதி. மனமாற்றம் அடைய என்ன செய்ய வேண்டும் சொல்லி ஒரு பகுதியாக முதல் பகுதியும் சொல்லி பார்த்தோம். நாம் மனமாற்றம் அடையணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு இந்த நாளில் ரெண்டாவது பகுதி, அதே தலைப்புல ரெண்டாவது பகுதியாக பார்ட் டூ, ரெண்டாவது பகுதியாக முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு அடுத்த முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள முடியாத பாடம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். மறுபடியும் அதே தலைப்புல தான், ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரியும். அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல இயேசுமானவர் இருக்கிறார். இயேசுமார் இருக்கும் பொழுதே அந்த இடத்துல அவருக்கு எதிரானவர்கள் இன்னும் மாயை குற்றம் சாட்டி கொண்டு கொண்டு குறை கண்டுபிடித்துக் கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி சும்மா அந்த காரணம் இந்த காரணம் சொல்லிக்கிட்டு மனமாற்றத்துக்குள்ள வரல. பிசாசுலையை துரத்தலாம் பாரியா, பிசாசின் தலைவனாலே பிசாசுலை துரத்தலாம்னு சொல்லி இப்படியா தேவையில்லாத பேச்சு பேசிக்கொண்டு இயேசுனாரே இயேசுவானவர் கண்டோம், இத்தனையோ பெரிய அற்புதத்தை செய்தோம், பெரிய சுகத்தை பார்த்தோம், அவர்கள் தேவன் தேவனாக அனுப்பப்பட்ட மேசியா இவர் தான் சொல்லி ஏற்றுக்கொள்ளாதபடி பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறைகளை போட்டுக்கொண்டு மனமாற்றத்துக்குள்ள வராதபடி மக்கள் போனதுனாலதான் அன்றா இயேசு கிறிஸ்து அதை பத்தி தெளிவா சொல்றாரு. அதனால போனதாரம் பார்த்த மனமாற்றத்தின் மனமாற்றம்னு அடையணும் என்ன அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கத்துக்கான அருமையான வார்த்தைகள் சரிங்களா. அதுலேருந்து கத்துக்கொள்ள முடியாது. ஆண்டர் பாவத்தை குறித்து உணர்த்தி காமிக்கிறதா அதுக்கு இடம் கொடு, அதுக்கு நான் பிரயாசப்படு, அதுக்காக அதிகமாக பிரயாசப்படு, தேவனுக்கு அடுத்த காரங்களை உற்சாகமாக செயல்படு, பிரயாசப்படு, கடவுள்கிட்ட மனம் திரும்பி கடவுள்கிட்ட திரும்பி அந்த கடவுளுக்கு ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி போனவரை பார்த்தோம். அதில் ரெண்டாவது பகுதி மறுபடியும் ரெண்டாவது பகுதி நம்ம முப்பத்தி மூணுலேருந்து நம்ம படிக்கிறோம். முப்பத்தி மூணுலேருந்து நம்ம எதான் இந்த தலைப்புல தான் சிந்திக்க போறோம். அவைய ஜபத்தோடு நாம் இந்த செய்திக்குழாய் கடந்து செல்வோம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒருபுறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். நம்ம கற்றுக்கொள்ள முடியாத அருமையான காரியம் இங்க என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, இங்க ஒரு மூணு குறிப்பு. போன வாரம் ஒரு மூணு பகுதி பார்த்தோம், மூணு குறிப்பு பார்த்தோம், இதுல ஒரு மூணு குறிப்பாக போறோம். அதாவது என்னன்னா, இந்த இடத்துல கற்றுக்கொள்ள முடியாத காரியம் என்னன்னா, மனமாற்றம் அடைய என்ன செய்ய வேண்டும் சொல்லி போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அதே தலைப்புல இன்னைக்கும் இன்னைக்கு நீனும் நானும் கடவுளுக்குள்ள சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்து ஒப்பு கொடுத்து அந்த மனமாற்றத்துக்குள்ள வரணுமா இல்லையா, அந்த இறுதிய மாற்றம் அறையணுமா இல்லையா, அந்த ரட்சிப்பின் வெளிச்சத்துக்குள்ள வரணுமா இல்லையா, அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி ஆங்காங்கே அவ்வப்போல சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அடுத்த மூணு காரியம் என்ன, மனமாற்றத்துக்குள்ள வரணும் என்ன செய்யணும் சொல்லி பார்க்கும் பொழுது, முதல் காரியம் உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்திற்கு கீழ்ப்படி. உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்துக்கு கீழ்ப்படி. இன்னும் அதிகமான வெளிச்சம் பெறுவதற்கு, இன்னும் அதிகமான வெளிச்சம் பெறுவதற்கு, அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு ஓமையை சொல்றாரு, ஒரு அருமையான ஒரு ஓமை, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. அந்த இடத்துல என்ன எடுத்துக்காட்டு, முப்பத்தி மூணாம் வசனத்துல இருந்து, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது, ஒரு மறைவான இடத்துல வைக்க மாட்டான், இல்ல ஒருவனும் விளக்கி கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழ அந்த விளக்கு மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் அந்த விளக்கு அந்த அது மறைவிடத்திலேயோ இல்ல மரக்காலின் கீழேயோ வைக்காமல் அந்த இடத்துல என்ன செய்வான், உள்ளே வருகிற வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான், அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இயேசுவானவர் யாராக சித்தரிக்கப்படுகிறார் என்றார், ஒரு விளக்காக, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட ஒரு விளக்காக சித்தரிக்கப்படுகிறார். He is a lamp. He is a lamp. கடவுள் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியான ஒரு விளக்காக செயல்படுகிறார். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல போனா அந்த இடத்துல விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு அந்த ஸ்டாண்ட்ல லேம்ப் ஸ்டாண்ட்ல வைக்கப்பட்ட ஒரு விளக்காக அந்த இடத்துல காணப்படுகிறார். அப்ப அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம், அந்த விளக்கு எல்லா இடத்துலயும் பரவுகிறது. அந்த வெளிச்சம் விளக்கு விளக்கு கொடுக்கிற வெளிச்சம் எல்லா இடத்துலயும் பரவுது. அவனமாக இயேசுவான ஒரு விளக்கா இருந்து ஒளிய எல்லா இடத்துலயும் பரவ செய்கிறார். அதனால அந்த 33 வசனத்துல அதான் தெளிவா பாக்குறோம், ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிற வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்ப வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, சத்தியத்தை பிரஸ்தாபிக்கும்படியாக, சத்தியத்தை போதிக்கும்படியாக, அவர் சத்தியத்தை காமிக்கும்படியாக ஒளியாய் விளக்காய் இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல பார்க்க, விளக்கு தண்டின் மேல் வைக்கிற ஒரு விளக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம இங்க பாக்குறோம் முக்கியமாக, அப்ப இயேசுவானவர் இந்த வெளிச்சத்தை காமிக்கிறார், சரிங்களா? அப்ப வெளிச்சத்தை காமிக்கும் போது இப்ப நீனும் நானும் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமா வெளிச்சத்துக்குள்ள வரலாம். அதான் இந்த இடத்துல பாக்குறோம். அடுத்ததாக அந்த இடத்துல என்ன சொல்லுது, 33 வசனத்துக்கு 34, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும், உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய கண் தெளிவா இருந்தா அந்த இடத்துல பார்க்கலாம், அந்த இடத்துல அவன் இன்னும் அதிகமா இயேசுவான காமிக்கிற சத்தியத்துல வளருவான் இன்னும் அதிகமா. ஏன்னா அவன் வெளிச்சத்தை நோக்கி வரான், வெளிச்சத்தை நோக்கி வரான். அந்த வெளிச்சத்தை நோக்கி வரும்பொழுது அந்த வெளிச்சம் அவனை தாக்குகிறது, அவன் அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு சத்தியத்துக்குள்ளாக எழும்ப முடிகிறது. அதே மனுஷன் அவனுடைய இருதயம் பாவத்தினாலே இருளடைந்து இருக்கும் பொழுது வெளிச்சத்துக்குள்ளே வராதபடி, வெளிச்சத்தை நோக்கி வராதபடி, இயேசுவானவர் சத்தியத்தை சொல்லும்படியான இயேசுவானவர் காமிக்கிற சத்தியத்தை கேட்டுக்கொள்ளக்கூடாதபடி, ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி, சத்தியத்துக்கு இடம் கொடுக்காதபடி, கீழ்ப்படியாதபடி, அவன் இனிமாய் பாவத்துல இருளடைந்த இருதயமாக இருப்பான் என்றால் என்ன லைட் இருந்தாலும் பிரயோஜனமா இருக்குமா? என்ன லைட் வெளிச்சம் இருந்தாலும் பிரயோஜனமா இருக்குமா? பிரயோஜனமாவே இருக்காது. எவ்வளவு அதிகமா வெளிச்சம் அடிச்சாலும் கூட அவன் கண் எப்படிப்பட்டதா இருக்குது? குருடாக்கப்பட்ட கண். அவன் கண் எப்படிப்பட்டதா இருக்குது? குருடாக்கப்பட்ட கண். குருடனுக்கு வெளிச்சம் எவ்வளவு கொடுத்தாலும் உதவுமா? குருடனுக்கு வெளிச்சம் எவ்வளவு கொடுத்தாலும் உதவுமா? உதவவே உதவாது. குருடனுக்கு எவ்வளவு வெளிச்சம் கொடுத்தாலும் உதவவே உதவாது. ஏன்? அவன் கண் இருளடைஞ்சு கிடக்குது, பாவ இருள மூழ்கி போய் கிடக்கிறான், பாவ இருதயத்துல மூழ்கி போய் கிடக்கிறான். அதனால அவன் வாழ்க்கையில இருளடைஞ்ச ஒரு வாழ்க்கை, புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணும் அந்த இடத்துல, அங்கதான் பாக்குறோம் அந்த இடத்துல 34 வசனத்துல தெல்லத்திலோ சொல்லுது, 34 வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும், உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அதனாலதான் அவர் ஒரு எச்சரிக்கை சொல்றாரு பாருங்க, ஒரு எச்சரிக்கை, ஆகையால் உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, உன்னுள்ள இருக்க வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை. அப்ப என்ன பண்ணும், அதுக்கு நீ கீழ்படி, அதுக்கு எனக்கு ஒப்பு கொடுத்துவா. ஏன்னா அவர் தான் விளக்கா இருக்கிறார், அவர் தான் ஒளியா இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்க பாத்தீங்கன்னா 1 யோவான் புஸ்தகத்துல வாருங்களேன், 1 யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம், 1 யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது கவனிங்களேன். பின்னாடி புஸ்தகம் 1 யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனம், தேவன் ஒளியா இருக்கிறார். அவர் யாரா இருக்கிறார்? தேவன் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, அவர்கள் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டு சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இந்த இடத்துல பாக்குறோம், அவர் இருள் அடைஞ்ச ஒரு மனுஷன் அல்ல, அவர் எப்படி இருக்கிறார்? அவர் ஒளியா இருக்கிறார். இருள் எங்க இருக்குது? உலகம் தான் இருள் கவி பிடிக்கப்பட்ட உலகமாக இருக்குது. அப்ப நீன நான் இந்த உலகம் இருள் கவி பிடிக்கப்பட்ட உலகத்துல நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா நம்மளும் இருளடைஞ்ச வாழ்க்கையில விழுந்து போய் கிடப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கை இருளா இருக்குன்னு சொல்லி சிந்தித்து பார்த்து, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு இருளா இருக்குன்னு சொல்லி சிந்தித்து பார்த்து, அதனாலதான் இயேசுவாண்ட அந்த மக்களை பார்த்து பேசுறாரு. அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, பிசாசை துரத்துறான். யார் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை துரத்தி இப்படியே பல்வேறு குற்றச்சாட்டுகளை இயேசுக்கு எதிராகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள கூடாதபடி, இயேசுவானவர் கடவுளால் அனுப்பப்பட்ட மேசியா இவர் தான் சொல்லி ஏற்றுக்கொள்ள கூடாதபடி, ரட்சகர் இவர் தான் ஏற்றுக்கொள்ள கூடாதபடி பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தோமா இல்லையா போன வாரம் அந்த பேக்ரவுண்ட். அதனாலதான் மறுபடியும் அந்த இடத்துல அந்த மக்கள் இடத்துல அடிச்சு பேசுறாரு, மனம் திரும்பும்படியாக சொல்றாரு. அதனாலதான் யோனா தீர்க்கதரிசி பார்த்து சொன்னாரு, யோனா தீர்க்கதரிசி எக்ஸாம்பிள்லாம் சொன்னாரு, சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்க இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. எவ்வளவு எக்ஸாம்பிள்லாம் சொல்லி காமிச்சாரு. தென்தேசத்து ராஜஸ்ரீ சாலமோனோட ஞானத்தை கேட்டு வந்தா அவ எவ்வளவு எக்ஸாம்பிள்லாம் சொல்லி 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 எதுக்காக எத்தனை சொன்னாரு, மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், ரட்சிப்புக்குள்ள வரணும். எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள்லாம் சொன்னாரு. மனுஷுக்குமாரும் அவனமாவே அடையாளமா இருக்கிறார். இவங்களுக்கு அடையாளமா வேற அடையாளம் கொடுக்கப்படுவது இல்லைன்னு சொல்லிட்டாரு. யோனா தீர்க்கதரிசி அடையாளம் வச்சு வேற ஒரு அடையாளம் இல்லைன்னு சொன்னாரு. அப்படின்னா யாரை குறித்து சொன்னாரு, தன்னை குறித்தா சொன்னாரு, மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். அப்ப மறுபடியும் ஒரு சின்ன ஓமையை எடுத்து பேசுறாரு. அந்த இடத்துல என்ன சொல்றாரு, விளக்கு தண்டின் மேல் விளக்கா இருக்கிறான்னு சொல்றாரு. ஒருவனும் மரக்காலு மூடி வைக்க மாட்டான், அதை வந்து மூடி மயிச்சு மறைச்சிட்டு இருக்க மாட்டான். அவர் விளக்கு தண்டி மேல் வைக்கப்பட்ட விளக்கா இருக்கிறார். அந்த விளக்கு எல்லாத்துக்கும் வெளிச்சத்து கொடுக்குது, அந்த வெளிச்சம் எல்லாத்துக்கும் பரவுது. அவனமாகவே இயேசுவானவர் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி சத்தியத்தை போதிக்குது, அந்த சத்தியத்தை பிரஸ்தாபிக்குது, அந்த சத்தியம் எல்லாத்துக்கும் போய் சேருது. அப்ப நீ என்ன பண்ற, அப்ப நீ என்ன பண்ற, ஐயோ நான் எவ்வளவு இருளா இருக்கிறேன், எவ்வளவு இருளடைஞ்ச இருதயத்தை கொண்டவனா இருக்கிறேன். அப்ப இந்த இருளடைஞ்ச இருதயம் வெளிச்சத்துக்குள்ள வரணும், வெளிச்சத்துக்குள்ள வரணும்னு சொல்லி வாஞ்சியோடு அந்த வெளிச்சத்துக்குள்ள முன்னேறணும், அந்த வெளிச்சத்துக்குள்ள முன்னேறணும், அதுக்கு முன்னேறணும். வெளிச்சத்து மேல வெளிச்சம் வந்து நான் இன்னுமா கடவுளுக்குள்ள வரணும்னு சொல்லி அந்த வாஞ்சியோடு வரும் பொழுது நீனும் உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் அடைந்து இன்னுமாய் வெளிச்சத்துக்குள்ளாக எழும்புறதுக்கு ஏதுவான ஒரு காரியத்தை கர்த்தர் அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப அங்கதான் பாக்குறோம், அதுதான் தோணும். அப்ப என்ன பண்ணும், அதுக்கு கீழ்ப்படையணும். அதுக்கு கடவுள் கொடுத்துருக்க வெளிச்சத்துக்கு ஒரு இடம் கொடு, கடவுள் கொடுக்க வெளிச்சத்துக்கு இடம் கொடு. அது கீழ்படியும் பொழுது நீ இன்னுமாய் இன்னுமாய் தென் யூ வில் ரிசீவ் மோர் லைட். இன்னும் அதிகமான சத்தியத்துக்குள்ள வளர முடியும், இன்னும் அதிகமாக இயேசுவை கண்டுகொள்ள முடியும். அந்த வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அந்த வெளிச்சத்துக்கு கீழ்படியும் பொழுது, அந்த வெளிச்சத்துக்கு கொடுக்குற சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய இருதயம் இருளடைஞ்ச இருதயத்திலிருந்து வெளியில வர முடியுமா இல்லையா? அப்ப உன்னுடைய வாழ்க்கையிலே கவி பிடிக்கப்பட்ட இருள் நீங்குமா இல்லையா? அப்ப இன்னும் அதிகமாக இருள் நீக்கப்பட 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 பாருங்களேன். ஒரு ரூம்ல, ஒரு ரூம் கண்ணுகிறேன்னு ஒரு ரூம், இருட்டடைஞ்ச ரூம்ல ஒரு வெளிச்சம் போட்டா அந்த ரூம் முழுக்க பிரகாசமா இருக்கு, அந்த ரூமுக்க வெளிச்சமா இருக்கு. அப்படிதான் உன்னுடைய இருதயம் இருளடைஞ்ச இருதயம், இருளடைஞ்ச இருதயம், இருள் கவி பிடிக்கப்பட்ட இருதயம் வெளிச்சத்துக்கு வரும் பொழுது, வெளிச்சத்தை அண்டி கொள்ளும் பொழுது அப்ப உன்னுடைய இருள் நீக்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய பாவம் அகலப்படுகிறது, உன்னுடைய பாவ இருள் நீக்கப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையே வெளிச்சமாக்கப்படுகிறது. எப்ப, நீ வெளிச்சத்தை நோக்கி வந்தாதான், வெளிச்சத்துக்கு கீழ்படிந்தாதான், ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு வரும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்துக்குள்ள வர முடியும். ஈவன் இன்னும் அநேக இன்னும் இன்னும் வெளிச்சத்துக்குள்ள வெளிச்சத்துக்குள்ள எழுப்பி பிரகாசிக்க முடியும். ஏன், அவர் ஒருவர்தான் ஒளியாய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப நீ என்ன பண்ணணும், முதலாவது நீ மனமாற்றம் அடையணும்னா, நீ ரட்சிப்புக்குள்ள வரணும்னு சொல்ற, நீ ரட்சிப்புக்குள்ள வரணும்னு ஆசைப்படினா கத்தர் கொடுக்குற வெளிச்சத்துக்கு இடம் கொடு. அவர் ஏன், அவர் ஒளியா இருக்கிறார், அவர் சொல்ற வார்த்தைக்கு இடம் கொடு. ஏன்னா அவர் விளக்குத்தனிமையில் வைத்துப்பட்ட விளக்கா இருக்கிறார். அந்த விளக்கு வெளிச்சத்துக்கு நீ வா, வா, உன்னுடைய இருள் அப்பதான் அகன்ற முடியும். எனக்கு தெரியல, எனக்கு எனக்கு ஒண்ணும் முடியவில்லை, எனக்கு தெரியல, அப்படி இப்படி காரணம் காட்டி உப்பு உப்பு சொப்பு சொல்லிட்டு சாக்கு போக சொல்லிட்டு இருப்பான் என்றால் நீ இருள உட்கார்ந்த படம்தான். இருள்ல இருளந்து விடுதலை ஆகவே முடியாது. ஒரு வாரம் வாலிபன் இருந்தானா, ஒரு வாலிபன் வந்து என்ன சொன்னானா, மரத்தடி கீழே இருளான டைம்ல, இரவு நேர டைம்ல மரத்தடி கீழே ஒரு விளக்கு வச்சுட்டு இருந்தானா, ஒரு விளக்கு வச்சுட்டு பயந்துகிட்டே இருந்தானா. புரியுதா நான் சொல்றது, புரியுதா? ஒரு வாலிபன் இருந்தானா, இரவு நேரமாச்சு, இரவு நேரத்துல அந்த மரத்து மரத்து கீழே ஒரு விளக்கு வச்சிருந்து பயந்துட்டு இருந்தானா. அப்பதான் ஒரு பெரியவர் அந்த வாலிபனை பார்த்து, என்னப்பா உன் ஊர் எங்கப்பான்னு கேட்டானா. ஐயா ஐயா, என்னுடைய ஊர் 2 மைல் தூரமா இருக்குயா, 2 மைல் தூரத்துல இருக்குயா, எனக்கோ இருக்கிறது சின்ன விளக்கு தான் ஐயா, எனக்கு இந்த 2 மைல் தூரத்தை எப்படியா கடக்கிறது அப்படின்னு பயந்துட்டு இருந்தானா. அப்ப அந்த பெரியவர் என்ன சொன்னாரு, உனக்கு இருக்கிற வெளிச்சத்துல என்ன பண்ணும், உனக்கு இருக்கிற வெளிச்சம் இந்த விளக்கு இருக்கிற வெளிச்சத்துல ஒரு ஐயா வேணாம், ஒரு 3 அடி தூரம் தான் என் வெளிச்சம் கிடைக்குது, அதுக்கப்புறம் கிடைக்க மாட்டேதுயா அப்படிங்கிறான். 3 அடி தூரம் தான் வெளிச்சம் கிடைக்குது, அப்புறம் கிடைக்க மாட்டேதுங்கிறான். அப்ப அந்த பெரியவர் என்ன சொன்னாரா, அந்த விளக்கு வெளிச்சத்துல 3 அடி தூரம் கதை,
மூணடி தூரம் கடந்த பிறகு திருப்பி அடுத்த மூணடி தூரம் வெளிச்சம் கிடைக்குமா இல்லையா? அப்புறம் திருப்பி கடை ஆறடி கிடைச்சிச்சா இல்லையா? அப்புறம் திருப்பி போ ஒன்பது அடி தூரம் கிடைச்சிச்சா இல்லையா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து வெளிச்சத்துல வரும் பொழுது நீ கிடைச்சல உன் தூரம் உன் வீட்டை கடந்துடலாம் ஐயா, உன் வீட்டை கடந்துடலாம் தம்பின்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னாராம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, வெளிச்சம் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி முன்னேறிச்சுட்டு போகாம இன்னுமான இருள உட்கார்ந்து இருக்கிறேன், இன்னுமா நான் எப்படி செய்யணும் தெரியல, ஐயோ நான் எப்படி எழும்பி வரணும் தெரியல, தவித்து கொண்டிருக்கிற மக்களா இருக்கிறாங்க. அப்படியே இல்ல, கடவுள் கொடுத்துருக்க வெளிச்சத்துக்கு நீ கீழ்படி, கடவுள் கொடுக்க வெளிச்சத்துக்கு கீழ்படி, கடவுள் கொடுக்க சத்தியத்துக்கு கீழ்படி, கடவுள் கொடுக்க வார்த்தைக்கு கீழ்படி. அப்புறம் உனக்குள்ள வெளிச்சம் கிடைக்கும், அப்புறம் உனக்குள்ள வெளிச்சம் கிடைக்கும், அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை செய்ய வேண்டிய அடைய வேண்டிய இடத்துல போய் அடைஞ்சிடலாம். அதுதான் இந்த இடத்துல பாக்குறோம். அந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில கத்தர் கொடுத்துருக்க வெளிச்சத்துக்கு கீழ்படி, கத்தர் கொடுத்துருக்க வெளிச்சத்துக்கு கீழ்படியும் பொழுது அந்த இடத்துல உடைய வாழ்க்கையில நீங்க பாருங்களேன், 36 கீழ்படியும் பொழுது, 36 என்ன சொல்லுதுங்க? 36 உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல், உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமா இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையே பிரகாசமா இருக்குமா? அந்த இடத்துல அதான் சொல்லுது, உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். வெளிச்சமா இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசித்தனான உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் என்றார். அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், நீனும் பிரகாசத்துக்குள்ள வருவ, மற்றவர்களையும் அந்த பிரகாசம் தாக்குமா இல்லையா? மற்றவர்களும் அந்த பாதிப்பை பெறுவார்களா இல்லையா? அந்த இடத்துல அதான் பாக்குறோம், அந்த இடத்துல மற்றவர்களும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் உன்னுடைய வாழ்க்கை மூலமா சந்திக்கப்படுவார்கள். Your entire life will be lit up. வெளிச்சத்தினாலே உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை முழுக்க. அப்ப அதான் அந்த இடத்துல பாக்குறோம், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோ, நீ மனமாற்றம் அடைய வேண்டும் என்றால், நீ மனமாற்றம் சத்தியத்துக்குள்ள மனமாற்றம் இருதய மாற்றம் ரட்சிப்புக்குள்ள வரணும்னு சொல்லுவா என்றால், இரண்டாவது பகுதியா இன்னைக்கு வந்திருக்கிறோம். அந்த இரண்டாவது பகுதியில மூணு முக்கியமான குறிப்பு, அந்த இடத்துல தெல்ல தெளிவா ஆண்டவர் சிறிய உமையை சொல்லி காமிக்கிறாரு. அப்ப ஒரு விளக்கு தண்ணீர் வைக்கப்பட்ட விளக்கா இருக்கிறார், அந்த வெளிச்சத்துக்குள்ளாக நீ வரணும், உன்னுடைய இருள் அகற்றப்பட வேண்டும், உன்னுடைய பாவ இருள் நீக்கப்பட வேண்டும். ஐயோ நானும் பாவத்துல பாவ இருள்ல மூழ்கி போய் கிடக்கலனே, என்னுடைய வாழ்க்கை இருளையாவா இருளடைஞ்ச வாழ்க்கையா இருக்குதேன்னு சொல்லி உட்கார்ந்து விட்டுருக்காம அதை குறித்து உணர்ந்து அவர் வெளிச்சத்துல அவர் ஒளியா இருக்கிற அந்த ஒளிக்குள்ள ஒளியை நோக்கி வரணும், அந்த சத்தியத்துக்கு கீழ்படணும், அந்த சத்தியத்துக்கு இன்னைக்கு வரணும், அவர் கொடுக்க வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் உன்னுடைய வாழ்க்கையும் வெளிச்சமா இருக்கும், உன் சரீரம் முழுவதும் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் உன் சரீரம் முழுக்கும் வெளிச்சமா இருக்கும் பிரகாசத்தினாலே. நீனும் வெளிச்சமாக்க வெளிச்சத்துக்குள்ள வர உன்னை பார்க்கறவர்கள் அனைவரும் அதை அதனாலே பாதிக்கப்படுவார்கள் இல்லையா? அப்ப உன்னுடைய வாழ்க்கையே பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப நம்ம பார்க்கிற முதல் முக்கியமான காரியம், முதலாவதாக வெளிச்சத்துக்குள்ளாக கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சத்துக்கு கீழ்படி, இன்னும் அநேக இன்னும் பெரிதான வெளிச்சத்தை காண்பலாம். கத்தர் கொடுக்க வெளிச்சத்துக்கு கீழ்படி, அப்படின்னு அர்த்தம், கத்தர் கொடுக்கிற சத்தியத்துக்கு கீழ்படி, இன்னும் நிறைய சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம், இன்னும் அருமையான ஆவிக்குரிய ஆசிரமங்களை சுதந்திரிக்கலாம், இன்னும் கதவுக்குள்ள எழும்பலாம். அதை விட்டுட்டு நீ இருளடைஞ்ச வாழ்க்கையில உட்கார்ந்து கொண்டிருப்பா என்றால், நீனும் குருடனும் ஒண்ணு, நீனும் குருடனும் ஒண்ணு. எவ்வளவு வெளிச்சம் கொடுத்தாலும் அவனுக்கு போதுமா? அவன் குருட்டு பயதான், கண் குருடாக்கப்பட்ட வாழ்க்கை, எவ்வளவு பரிதாபம் இல்லைங்களா? அப்ப இந்த இருளை உணர்ந்து, இந்த இருளை உணர்ந்து, ஐயோ நான் எவ்வளோ இருளடைஞ்சிருக்கிறேன் சாமி பாவத்தினாலே, ஐயோ இந்த வெளிச்சத்தை என்ன கொடு சாமி, நீ தான் ஒளியா இருக்கிறீர், சரிங்களா? அப்ப ஒரு ஒளியா இருக்கிறதுனால நாம நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல வரவாயிடும். அப்ப நம்மளும் வெளிச்சத்துக்குள்ள வரலாம், அவர் கொடுக்குற சத்தியத்துக்கு கீழ்படி வேணும், அவர் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல பாக்கணும். அப்ப இங்க பாக்குற முக்கியமாக, இன்னைக்கு நீனும் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில அவருடைய சத்தியத்துக்கு கீழ்படிந்து, ஏன்னா அது பெரிய பொறுப்பு, அந்த இடத்துல பெரிய ஒரு பிரிவிலேஜ், கத்தர் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு சந்தர்ப்பம். நீ எத்தனையோ பேர் கிடைக்கல, கத்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்து. எத்தனையோ பேர் இன்னுமா இருளடைஞ்சு கிடக்குறாங்க, இருள வாழ்க்கை மூழ்கி போய் கிடக்குறாங்க. அப்ப உனக்கு கத்தர் இந்த சந்தர்ப்பம் கொடுத்துருக்கானா, அதை எடுத்து பயன்படுத்து, அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படு. நீனும் உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுகிறாய் உன்னுடைய கடவுளுடைய வார்த்தையினாலே. ஏன்னா கடவுள் எவ்வளவு ஆச்சரியமாக இந்த அருமையான சபையை காண்பித்திருக்கிறார். இந்த கொல்லிமலையில பாருங்க, எத்தனையோ பேர் கிடைக்கிறாசலாக்கியும் கத்தர் கிருபியா இந்த சபையை காண்பித்து, இந்த அருமையான சத்தியத்தை போதித்து, இந்த சத்தியத்துக்குள்ள அவனை வெளிநடத்தும்படியா வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும்படியான ஒரு அருமையான கடவுள் கொடுத்திருக்கிற அருமையான வாய்ப்பு. இதை என்ன பண்ணணும்? பயன்படுத்தி கொள்ளும். அதான் கத்தர் கொடுத்திருக்க ஒரு பொறுப்பு. அது பயன்படுத்திக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள எழும்பலாம், ஆண்டு இன்னுமாய் மகிமைப்படுத்த முடியாத காரியங்களை வளரலாம், இன்னுமாய் அவரை பிரியப்படுத்த முடியாத காரியங்களை வளர்ந்து நீனும் ஒளியாக வாழலாம், நீனும் ஒரு பிரகாசத்துக்குள்ள எழும்பலாம். மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசத்துக்குள்ள கொண்டு வருவது மாத்திரமல்ல, அநேகர் இருள் அடைஞ்சு போய் கிடக்கிறாங்க, அநேகர் இருளுக்குள்ள விழுந்து போய் கிடக்கிற மற்றவர்களையும் கொண்டு வரலாம். ஏன்னா அந்த பிரகாசம் அவங்களையும் தாக்குமா இல்லையா? தாக்குமா இல்லையா? அதுதான் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டவன். அதான் அவன் செய்யறான், அவன் ஒளியில வர்றான், அவன் பிரகாசமான ஒரு வாழ்க்கை அடைகிறான். அவன் பிரகாச பாத்திரமா இல்ல, அந்த பிரகாசம் மற்றவனையும் தாக்குது, மற்றவனையும் பாதிக்குது, மற்றவர்களையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வருகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறான் பாருங்க. அப்ப எவ்வளவு முக்கியமான காரியம் மனமாற்றம், எவ்வளவு மிக மிக அவசியம் பாருங்க. மனமாற்றம் அடையலைன்னா நீ அவனும் ஒண்ணு பாவத்தில் மூழ்கி நாரி போற வழிதான், நரகத்துக்கு போற வாழ்க்கை தான். புரியுதுங்களா? அப்ப மனமாற்றம் எவ்வளவு அவசியம் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறாரு பாருங்க. எவ்வளவு அழகா சின்ன சின்ன இல்லஸ்ட்ரேஷன், சின்ன சின்ன எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி காமிக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல பாக்குறோம், விளக்கத்தின் மேல் வைக்கப்பட்ட விளக்கா இருக்கிறார். அந்த விளக்கு கொடுக்குற வெளிச்சத்துக்கு இடம் கொடு, சத்தியத்துக்கு ஒப்பு கொடு. நீனும் வெளிச்சத்துக்குள்ள வருவ, மற்றவர்களையும் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும் மனுஷனாய், பிரகாசிக்கிற ஒரு மனுஷனாய், ஒளியா இருக்கிற. அதுதான் முதல் காரியமாக கத்துக்கொள்றோம். இரண்டாவது காரியமாக நம்ம முற்றுமாக மற்றும் ஒரு அருமையான காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கோம் என்றால், என்னைக்கு நீ இந்த கடவுள் கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை புறக்கணிக்கிறாயோ, கடவுள் கொடுத்திருக்கிற வெளிச்சம் முதலாவது பார்த்தோம், கடவுள் கொடுத்துற வெளிச்சத்துக்கு இடம் கொடு, இன்னும் மேலுமான இன்னும் பெரிதான வெளிச்சத்தை நீ காண முடியும் சொல்லி பார்த்தோம். மற்றவர்களையும் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர முடிகிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வருவாயின்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது காரியமாக, கத்திர கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஒளியை, கத்திர ஒளியா இருக்கிறார், கடவுள் ஒளியா இருக்கிறார், அப்படியான ஒளியை நீ பெற்று வருவதற்கு முன் வரவில்லை என்றால், கடவுள் கொடுத்திருக்கிற உனக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சத்துக்கு நீ புறக்கணிப்பாய் என்றால், கட்டாயமாக நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ, இது யாரா வேணாலும் இருக்கட்டும், You will face eternal judgment. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்தியமான ஒரு பயங்கரமான நியாய தண்டனை, அதாவது நியாய தீர்ப்பை சந்திக்க போறாய், தண்டனைக்குரிய ஒரு மனுஷனாக நிற்கிறாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கத்தர் கொடுக்கிற வெளிச்சத்தை நீ பயன்படுத்தி அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்து நீனும் வெளிச்சத்துக்குள்ள வர்றது நல்லது, மனமாற்றம் அடைஞ்சு தர்றது நல்லது. இதை நீ புறக்கணித்துக் கொண்டு, வெளிச்சத்தை புறக்கணித்துக் கொண்டு போவாய் என்றால், வருகிறது நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு இருக்கு. என்னங்க? கடவுள் ஒரு நாளை குறிச்சிருக்கிறாரு தெரியுமா? கடவுள் ஒரு நாளை குறிச்சிருக்காரு. எப்பேற்பட்ட கொம்பனும் தப்பவே முடியாது. நோ ஒன் வில் எஸ்கேப் ஃப்ரம் தட் ஜட்ஜ்மெண்ட் டே. அந்த நியாய தீர்ப்பு நாள் எவனும் தப்பிக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த பகுதி தெல்ல தெளிவாங்க சொல்லுது, அழகா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி பேசுறாரு. எதை வலியுறுத்தி பேசுறாரு? நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு வலியுறுத்தி பேசுறாரு. பாருங்க, நம்ம பார்த்த பகுதியிலே பாக்குறோம், அங்க பாருங்க இயேசு ஆண்டவர் அதை தெல்ல தெளிவா வலியுறுத்தி பேசுறாரு. பாருங்களேன், எல்லாரும் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நிக்க போறாங்களாம். அங்க பாருங்க 31 அங்க பாருங்க 31 பாருங்க 31 பதினோராபதியா 31 தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையிலிருந்து வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார், ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே, ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். 38 பாருங்க, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டினத்தார் மனம் திரும்பினார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டினத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். கவனிச்சீங்களா? வலியுறுத்தி சொன்னது கவனிச்சீங்களா? என்ன நாள்ங்க அது? அது எந்த நாள்ங்க? நியாய தீர்ப்பு நாள். நியாய தீர்ப்பு நாள் ஒரு நாள் உண்டு. ஆண்டவர் குறிச்சிருக்கிறார், எல்லாரும் நிக்கணும், எல்லாரும் நிக்கணும். யாரு உட்பட? தென் தேசத்து ராஜஸ்திரியும் நிக்கிறா அந்த இடத்துல. இந்த சந்ததி யார்? இந்த சந்ததியார யாரு? அந்த குற்றம் சுமத்தி குற்றஞ்சாட்டிட்டு இருந்தாங்களே அந்த இடத்துல நிக்க நின்று இருந்தாங்களே, இந்த சந்ததியார். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த சந்ததியார் விபச்சார பொல்லா சந்ததியா இருக்கிறான்னு சொல்லி திட்டினாரா இல்லையா, கடிந்து கொண்டாரா இல்லையா? இந்த சந்ததியாக நிப்பாங்களாம், பாவத்தில் இருக்கிற மக்களும் வந்து நிப்பாங்க கட்டாயமாக. தென் தேசத்து ராஜஸ்திரி கடவுளை ஏற்றுக்கொண்ட தென் தேசத்து ராஜஸ்திரியும் நிக்கிறான். நினைவே பட்டினத்தார் மனந்திரும நினைவே பட்டினத்தார் நிப்பாங்களாம். இந்த சந்ததியார், இந்த பொல்லாத சந்ததியார் மீது குற்றம் சுமத்துவார்கள். எல்லாரும் நின்று, புரியுதா? எவனும் தப்பிக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியா நிக்க போறார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நிக்க போகிறார். நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு உண்டு. அந்த நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரும் நானும், எல்லாரும் நானும், ஒருவேளை இன்னைக்கு ஒரு பயங்கரமாக பாவத்துல துணிகரமா பாவம் மேல பாவம் பண்ணலாம்,
கொளிக்கலாம், பணத்தை வச்சுட்டு ஆடலாம், படை பலத்தை வச்சுட்டு ஆடலாம், ஆள் பலத்தை வச்சுட்டு பயங்கரமா பல்லாத பொல்லாத பாவம் மேல பாவம் பண்ணலாம், என்னென்னமோ அசிங்கசியமான பாவம் எல்லாம் பண்ணலாம், யாருக்கும் தெரியல, எவனுக்கும் எனையும் கேட்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா கொடூரமா பாவம் மேல பாவம் பண்ணவே பண்ணிட்டே இருக்கலாம். உனக்கு ஒருவேளை பணம் பலத்தினாலேயோ படை பலத்தினாலேயோ ஆள் பலத்தினாலேயோ இல்ல உன் சுய பலத்தினாலே எப்படி வேணாலும் ஆணைக்கு துணீரமா பண்ணிக்கொண்டே இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோ, யாவனா இருக்கட்டும் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும் அவன் அத்தனை பேரும் இந்த நியாய தீர்ப்பு நாள்ல வந்தே ஆக வேண்டும் என வசனம் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒருவேளை எனக்கு கடவுள் தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்கலாமா, தப்பிக்க முடியுமா? ஒருவேளை அவனுக்கு எனக்கு கடவுள்லாம் தெரியாதுப்பா, எனக்கு பைபிள்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு தப்பிச்சிடலாமா, தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏத்திஸ்டா இருக்கட்டும், கடவுளை தெரியாதுன்னு சொல்றவனா இருக்கட்டும், கடவுளை ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க அவன் தான் இருக்கட்டும், இல்ல இந்து பக்தியில இருக்கவனா இருக்கட்டும், முஸ்லீம் பக்தியில இருக்கட்டும், இயேசுவேன்னு தெரியாதுன்னு சொல்றவனா கூட இருக்கலாம், யாரா இருக்கட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் தன்னை வெளிப்படுத்திருக்கிறார். கடவுள் தன்னை வெளிப்படுத்திருக்க எப்படி? இயற்கையை படைத்திருக்கிறாரா இல்லையா? இயற்கையை படைத்தன பாருங்க, ரோம புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் தெல்ல தெளிவாக நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ரோம புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரத்துக்கு வாங்கலையா? ரோம புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம், ரோம புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் 20வது வசனம், ரோம புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் 20வது வசனம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களினாலே, கவனிச்சீங்களா, அதாவது கிரியேஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டான முதற் கொண்டு தெளிவாய் காணப்படும். ரோமர் 1:20, 28வது பக்கம், உண்டாக்கப்பட்டவர்களினாலே தெளிவாய் காணப்படும், உலகம் உண்டான முதற் கொண்டு தெளிவாய் காணப்படும், அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடம் இல்லை. தெளிவாக கவனிச்சீங்களா? அப்ப எப்பேற்பட்டவனா இருக்கட்டும் அவன் எந்த போக்கு சொல்லவே, சாக்கு போக்கு சொல்லவே முடியாது, ஏன்னா உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே தெளிவாய் காணப்படுதுங்க. அப்பா மரத்தை பார்க்கலாம், இதோ மலையை பார்க்கலாம், இயற்கைகளை பார்க்கலாம், நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம், இதோ அருமையான உயிரினங்களை பார்க்கலாம், விலங்கினங்களை பார்க்கலாம், செடி கொடிகளை பார்க்கலாம், எவ்வளவு அழகான மலர்களை பார்க்கலாம், பூக்களை பார்க்கலாம், என்னென்னமோ உண்டாக்கப்பட்ட அனைத்தையும் இதுதான் காமிக்குது. தேவத்துவம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துதா இல்லையா? அப்ப கடவுள் ஒரு இருக்கிறான்னு சொல்லி தெளிவா பார்க்க முடியுதா இல்லையா? எப்படி தப்பிக்க முடியும், முடியுமா? இந்த படைப்புகளை பார்த்தாலே தெரியுது, ஒரு சாதாரண ஒரு சிறிய உயிரினமா இருக்கட்டும், பெரிய விலங்கினமா இருக்கட்டும், அனைத்து காரியத்திலையும் அனைத்து படைப்புகளையும் சுத்தி சுத்தி பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு கடவுள் என்ன, ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு கடவுள் என்ன படைச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்ல முடியுமா, முடியாதா? அதுல இருந்து கடவுள் தன்னை வெளிப்படுத்துறார். அதுவா சரிங்க, அது இல்ல, அதையும் அவன் ஏத்துக்கொள்ளன்னு வச்சுக்கோ, இதையும் புறக்கணிக்கிறான்னு வச்சுக்கோ, இன்னொன்னு என்ன, அவனுக்குள்ள என்ன இருக்குது, மனசாட்சி. அங்க பாருங்க, அதையும் பாருங்க, 2:15, 2 பக்கத்திலே பாருங்க, ரோமர் புஸ்தகம் 2:15, 2:15, அவர்களுடைய மனசாட்சியும் கூட, 15வது வசனம் என்ன சொல்லுது, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் ஒன்று குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்துக்கேற்று கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிற என்று காண்பிக்கிறார்கள். நல்லா புரியுதா? அப்ப மனசாட்சி ஒண்ணு இருக்குது. ஒருவேளை எனக்கு பைபிள் தெரியாதுன்னு சொல்லலாம் இல்லைங்க, இல்ல இந்த கிரியேஷனை பத்தி அவன் முழுக்க முழுக்க புறக்கணிக்கலாம், ஆனா அவனுக்குள்ள ஒரு கடவுள் வேதத்தை எழுதி கொடுத்துட்டார் ஏற்கனவே. புரியுதுங்களா? என்னது மனசாட்சி. சில நேரங்களில் தவறு செய்யும்பொழுது மனசு குத்துதா இல்லையா? மனசு குத்துதா இல்லையா? ஆமா, மனசு நிக்க மாட்டேது, அப்படியே குத்துது, மனசாட்சி குத்துது, குத்திட்டு குற்றுகிறா இருக்குது, சொல்றாங்களா இல்லையா, மனசாட்சி குத்துது. அப்ப ஆண்டவர் நம்ம இருதயத்துல எழுதி கொடுத்துட்டாரு, அந்த இடத்துல ஒரு வேதமாக எழுதி கொடுத்தாரு, நியாயப்பிரமாணமா எழுதி கொடுத்துறாரு, அந்த இடத்துல தப்பவே முடியாது. மனசாட்சி சொல்லுது, குற்றம் ஒன்று குற்றம் இல்லைன்னு சொல்லுதுங்க, சாட்சி எடுக்குது, எது தப்பு எது தெரியும் இந்த மனசாட்சி சொல்லுது. அப்ப மனசாட்சி விரோதமா செய்யறது எல்லாமே பாவம், தப்பிக்க முடியுமா? கிரியேஷனை பார்த்தும் படைத்த படைப்புகளையும் பார்த்தும் ஏத்துக்கொள்ளல, அவனுக்கு இருக்கிற மனசாட்சிக்கும் இணங்கி வரல, கண்ணுடைய வார்த்தைக்கும் இணங்கி வரல. அப்ப அவனுக்குள்ளான பாவத்துக்கு நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கலாமா? பாவத்துக்கு நான் பாவம் அவன் குளிச்சுட்டே இருக்க முடியுமா? முடியுமாங்கிறேன், எப்படி முடியும்? இங்க பாருங்க அந்த இடத்துல, அதனாலதான் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது பாருங்க, 1வது அதிகாரம் அதே ரோம பிரசங்கம் 1வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க, எவ்வளவு பயங்கரமாக, எவ்வளவு பயங்கரமா, 21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம்.
இருளடைந்தது.
டோட்டலா டார்க்கன், அவங்களுடைய இருதயம் இருளடைந்து போச்சு. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில தேவனை அறிந்தும் தேவனை வீணிருந்தும் அடியேப்பா அவர்கள் தேவனை தூக்கி போட்டு சுயம் போன போக்கல. அப்ப பாவம் மேல பாவம் பண்ணி கொண்டு அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறனால எப்படி இருந்தாலும் தப்பிச்செல்லாம் நினைக்க முடியுமா? கடல் மேல குற்றம் சாட்ட முடியுமா? கடவுள் மேல குற்றம் சாட்ட முடியுமா? குற்றம் சாட்டவே முடியாது. கடவுள் இருக்கு, வந்து இருக்கிறார், இதோ இங்க இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 11 அதிகாரத்துல பாக்குறோம், சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார். அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடாத நாக்கியம் அந்த நாக்கள்ல ஆண்டவரை அந்த இடத்துல தேவனாக கடவுளாக அந்த இடத்துல வந்து நின்னார். நேரடியாவே பார்த்தாங்க, அற்புதத்தின் மூலமா பார்த்தாங்க, அடையாளம் மூலமா பார்த்தாங்க, பல்வேறு காரியங்கள் மூலமா பார்த்தாங்க, அவருடைய கொடுத்த செய்தி மூலமா கேட்டாங்க, பல்வேறு மகத்தான ஆச்சரியமான சத்தியத்தின் மூலமா இவர் தான் கடவுள்னு சொல்லும்படியான எல்லா காரியங்களும் அவங்களுக்கு காமித்துக் கொண்டே இருந்தார். அவங்க அவங்க இடத்துலயே அவங்க பகுதி அந்த நாட்களில் அந்த நேரத்துல அவர் கடவுளாகவே வந்து நின்னார். ஏற்றுக்கொள்ளவே இருளடைந்தது, இருளடையும் இருதயம் இருளடைந்தது. இவ்வளவு துணிகரம் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்ப இப்படிப்பட்ட துணிகரமான இருதயத்துக்கு தக்க தண்டனை ஆண்டவர் வச்சிருக்காரா இல்லையா? அதனாலதான் நியாயத்தீர்ப்பு நான் ஒண்ணு வச்சிருக்கேன், அதனாலதான் நியாயத்தீர்ப்பு நான் ஒண்ணு வச்சிருக்கேன். அப்ப எவனும் தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் நீங்க பாருங்களேன், அப்போஸ்தலர் புஸ்தகத்துல ஒரு அருமையான வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் அங்க பாருங்களேன், அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு வாங்களேன், 15வது அதிகாரம், அப்போஸ்தலர் 15வது அதிகாரம், சாரி அப்போஸ்தலர் 17வது அதிகாரம், அப்போஸ்தலர் 17:31, அப்போஸ்தலர் 17:31, அப்போஸ்தலர் புஸ்தகம் 189வது பக்கம், அப்போஸ்தலர் 17:31, அங்க எவ்வளவு தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். புரிஞ்சுங்களா? தெல்ல தெரியா, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் ஆண்டவர், அந்த நாள்ல தம் நாம் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அதுதான் இங்க வாங்க, அடுத்த அடுத்த புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு வாங்கலேன், தெல்ல தெளிவா வருது பாருங்க. ரோமர் புஸ்தகம் 2வது அதிகாரம், அடுத்த புஸ்தகம் ரோமர் புஸ்தகம் 2வது அதிகாரம், இப்படிப்பட்ட பயங்கரமான பாவத்துக்குண்டான அந்த பயங்கரமான தண்டனை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவரா இருக்கிறான்னு சொல்லி தெல்ல தெளிவாக அங்க படிக்கிற பாருங்க. 2வது அதிகாரம் 1-8 பாருங்க, 2வது அதிகாரம் 1-8, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்லவனுக்கு இடமில்லை, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளே நீ செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ, அல்லது தேவ தயவு நீ குணப்படும் படி உன்னை ஏவுகிறது அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீரிய சாந்தம் இவர்களின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி கவனிச்சீங்களா? தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கனி நாளிலே உனக்காக கோபாக்கனியை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலனளிப்பார். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்த ரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும், இது விளங்கும். ஆனவே எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கொடை வள்ளலா கூட இருக்கலாம், எவ்வளவு பெரிய உலகத்துல பெரிய பெயர்பற்ற மனுஷனா கூட இருக்கலாம், பச்சபாதமே இல்லை. இயேசு கொடுக்கிற வெளிச்சத்துக்கு கீழ்ப்படைந்து அவருக்கு முழுமையை ஒப்பு கொடுத்து அந்த வெளிச்சத்தின் மேல வெளிச்சம் நீ பெற்று நீ மனமாற்றம் அடையதை விட்டுட்டு நீ அதை புறக்கணித்து போவா என்றால், அதை நீ புறக்கணித்து போவா என்றால் ஒரு நாள் குறித்திருக்கிறார் இந்த நியாய தீர்ப்பு நாளிலே பூமியும் அனைத்தையும் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலனை கொடுப்பார். வசனம் படிச்சோமா இல்லையா? ஆண்டருக்கு காமிக்கிறார், வெளிச்சத்துக்கு காமிக்கிறார். அதான் சொல்லுது தேவ தயவு குணம் அந்த இடத்துல, அதான் சொல்லுது தேவ தயவு அந்த இடத்துல பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, ஆண்டு கொடுக்கிற வெளிச்சம் இதெல்லாம் ஆண்டு கொடுத்த கிருபை, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டு கொடுத்துக்கார், இட்ஸ் எ பிரிவிலேஜ். இந்த அருமையான ஒரு உரிமையை இந்த அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பொறுப்பை உணர்ந்து நீ அந்த வெளிச்சத்துக்குள்ள வர்றது நல்லது. அதுக்கு கீழ்படிந்து வர்றதுனால இதை விட்டுட்டு இதெல்லாம் ஆண்டர் கொடுத்திருக்கு. கிருப, தயவு, பொறுமை, இன்னுமா ஆண்டர் பொறுமையோடு இருக்கிறார். இதெல்லாம் நீ அசட்டை பண்ணுகிறாயோ, அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுது, உன் மனக்கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி. இன்னுமா நீ மன கடினத்தோடு, இன்னுமா நீ என்ன சொல்ற நான் கேட்கறேன்னு சொல்லி உன் இஷ்டப்படி, அது என்ன இருதயம், உன் இறுதிய கடினம், உன் இறுதிய கடினத்தை காட்டுது. எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி உன் மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்தை காட்டுது. அப்ப குணப்படாத இருதயத்துக்கு ஏற்றபடி அன்று என்ன சொல்றாரு, நியாய தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினால, நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினால உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே. அப்ப இங்க தெல்ல தெளிவாங்க பாக்கலாம், மிக அழகாக தெளிவா அன்று சொல்லிட்டார், நியாய தீர்ப்புனால ஒன்னு இருக்குது. அந்த பகுதியிலே தெல்ல தெளிவா பாக்குறோம், திந்தேசத்து ராஜஸ்ரீ வந்து நிற்பாங்களாம், குற்றம் சுமத்துவார்கள், நினைவேப்பட்டத்தார் மனந்திரும நினைவேப்பட்டவர்களை பார்த்து குற்றம் சுமத்துவார்கள், எல்லாரும் நிற்பாங்க. அப்ப இந்த சந்ததியார், அந்த பொல்லாத சந்ததியார், விபச்சார பொல்லாத சந்ததியார், மனம் திரும்பாத சந்ததியாரையும் நிற்பாங்க. அப்ப மனம் திரும்பாதபடி அத்தனை பேரும் அங்க நிற்பாங்க. இன்னைக்கு நீ மனம் திரும்பிட்டியா, இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டியா, ஆராய்ந்து பாரு, இல்ல தப்பிக்கவே முடியாது, அந்த நியாய தீர்ப்பினால நின்னே ஆகணும். மனம் திரும்பினர்கள் எல்லாரும் குற்றம் சுமத்துவார்கள், தப்பிக்கவே முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பயங்கரமான தண்டனையை அனுபவிக்க போகிறாய், ஆராய்ந்து பார். ஆகவே தான் கடைசியா நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஆகவே ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வழி நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை, இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு ஒரே ஒரு கடவுள் கொடுத்த ஒரே ஒரு வழி, நீ இயேசுவை மட்டும்தான் நம்ப வேண்டும். கடைசியாக தான் பார்த்து முடிக்கணும், ஒரே ஒரு வழிங்க. மூணாவது காரியமாக இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு, இந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு, இந்த பயங்கரமான நீதியான தண்டனை உண்மைதானே, உன்னுடைய பாவத்துன தண்டனை நீதியான தண்டனை உண்மைதானே, நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், தப்பிக்கவே முடியாது. அதனால ஆண்டு நியாய தீர்ப்பு வச்சிருக்காரு, அதுல தப்பிக்கவே முடியாது. அப்ப அந்த இதுல தப்பிக்கணும்னா ஒரே வழி இயேசு மூலமா, ஒரே வழி உனக்காக எனக்காக மறித்த இயேசு ஆண்டை நோக்கி பாக்குறதா ஒரே வழி, அவர் மூலமா தான் ரட்சிப்பு. அப்ப அந்த கடவுள் அமைத்திருக்கிற ரட்சிப்ப, கடவுளா ஏற்படுத்திருக்கிற ரட்சிப்பை நீ புறக்கணிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கோபாக்கினை சுமந்து கொள்கிறாய். இது கடவுளால் ஏற்படுத்த வழி, நீ நானும் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? கடவுளால், தேவனால், தம்முடைய பிதாவாகிய, அந்த பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுளாகிய இயேசு இந்த இடத்துல உலகத்தை அனுப்பி அவர் நம்மை ரட்சிக்கிறார்னு எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய அன்பு. அப்ப இதை நீ நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நீ பிடித்துக்கொண்டு அவரை ஆழமா இழக பிடித்துக்கொண்டு அவரை நோக்கி கதறி அழுகணுமா இல்லையா? ஐயோ வரப்படும் நீதியுள்ள நியாய தீர்ப்பு, ஐயோ பயங்கரமான நீதியுள்ள தண்டனை சுவாமி, நியாய தீர்ப்புனால நிக்கக்கூடாது சுவாமி, நீ மன்னியும், நீ சந்தியும் சொல்லி அந்த இயேசு ஒருவரே வழி, அந்த இயேசுவை நோக்கி வரும்படியான காரியம் மிக மிக அவசியம். அதனாலதான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்ன, நம்ம பார்த்தோம் இயேசுவானவர் விளக்கு தண்டி மேல் வைக்கப்பட்ட விளக்காயிருக்கான்னு சொல்லி பார்த்தோம். அதே மாத்திரமல்ல, அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அவருடைய, அவர் அவருடைய போதனையை பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சொன்னாரு, முக்கியமான ஒரு பதம் சொன்னாரு, சாலமோனிலும் இவர் பெரியவரா இருக்கிறார், இவர் பெரியவரா இருக்க. அப்ப ஒரு சம்திங் இஸ் கிரேட்டர், சம்திங் கிரேட்டர், சம்திங் கிரேட்டர், இஸ் சம்திங் கிரேட்டர், அவர் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். அப்ப அப்ப யார் அவர்? அவர் தான் இந்த உலகத்துல அனுப்பப்பட்ட இரட்சகர், அவர் தான் தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா, உன்னை நீ ரட்சிக்கும்படியாக ரட்சகராய் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அதனாலதான் அந்த இடத்துல அவருடைய மரணம், உயிர் தழுதல், அவர் மறித்தார் உனக்காக எனக்காக, அவர் மறித்தார், மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார். அப்ப அவர் இந்த விதமான ஒரு காரியத்தை செய்திருக்கும் பொழுது இதுவே தக்க ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அப்ப நீ இதெல்லாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய என்னுடைய ரட்சிப்புக்கு இயேசுவே அடையாளமாய், இயேசுவே வழியா இருக்கிறார். அதான் நம்ம இங்க பாக்குறோம், கடவுளால் அனுப்பப்பட்ட நபர் இயேசுவானவர், உன்னுடைய என்னுடைய ரட்சிப்புக்கு அனுப்பப்பட்ட ரட்சகர் இயேசு ஒருவரே. அப்ப நீ என்ன பண்ற, நம்முடைய முழு வாழ்க்கைக்கு அச்சாணியாய், ஆதாரமாய், நம்முடைய ரட்சிப்புக்கு வழியா யார் இருக்கா? இயேசுவானவர். அவர் ஒருவர்தான் என்னுடைய உன்னுடைய பாவத்துக்கு வந்தார், உன்னுடைய என்னுடைய பாவ தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக மனிதனாக பிறக்கிறார், உன்னுடைய என்னுடைய பாவ தண்டனையை சுமந்தார், கொடுமையை அனுபவித்தார், பாடுகளுடாய் கடந்து போனார், அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார், மறித்தார், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து மாத்திரமல்ல, இன்றைக்கு பிதான் வலது பாகத்தில், பிதான் வலது பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற உயிருள்ள கடவுளாய் இருக்கிறார். இந்த விசுவாசத்தை அவன் நீ வைக்கும் பொழுது, இந்த ஆணித்தரமான விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவன் முழுமையான ரட்சிப்பை பெறுகிறான், அவனுடைய வாழ்க்கை முழுக சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். ஏனென்றால் வேதம் தெல்ல தெளிவா சொல்லுது, தெல்ல தெளிவா சொல்லுது, அவரால் என்று வெறுவரான ரட்சிப்பு இல்லை. அதனாலதான் நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 4:12 தெல்ல தெளிவா சொல்லுது பாருங்க, அவராலே அன்றி. அப்போஸ்தலர் 4:4, அப்போஸ்தலர் 4:12 எவ்வளவு அழகா சொல்லுது, அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி, நல்லா கவனிச்சீங்களா? அப்போ சில 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. வேறு ஒண்ணுமே இல்லைங்க, வேறு வழியே இல்லைங்க. நீனும் நானும் ரட்சிக்கப்படும்னா அந்த நியாய தீர்ப்பு நாள் அந்த தண்டனை, நியாய நீதியான தண்டனை தப்பிக்கணும்னா இயேசு ஒருவர் தான் வழி. அப்ப நீ என்ன பண்ணும்? இயேசு மேல உன் விசுவாசம் வைக்கணும். அவர் எனக்காக மரித்தவர், அவர் தான் என்னுடைய தண்டனையை, பாவ தண்டனையை சுமந்தவர், அவர் தான் எனக்காக பயங்கரமான கொடிய தண்டனையை, நான் பெற வேண்டிய தண்டனை, நீதியுள்ள நியாய தீர்ப்பு, நீதியுள்ள தண்டனை, என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் தான் பாவி, பாவத்துன தண்டனை நான் தான் அனுபவிக்கணும். அந்த தண்டனையை அவர் சுமந்தார், அவர் ஈனச்சுழுவிலே தொங்கினார், அவர் அந்த பயங்கரமான தண்டனை ஏற்றுக்கொண்டார். அந்த 3 உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் எனக்காக பிதாவின் வலது பாசத்தில் பரிந்து பேசுகிற உயிருள்ள கடவுளாய் இருக்கிறான்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு, அந்த விசுவாசத்தோடு நீ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஓ, உன்னுடைய வாழ்க்கையில அந்த பயங்கரமான தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறான். உன்னுடைய வாழ்க்கை பெரித சந்தோஷம், பெருத்த மகிழ்ச்சி, உன்னுடைய வாழ்க்கை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில பெரு பூர்ணமான மகிழ்ச்சி அடைகிறாய். நீ இயேசுக்குள்ள வந்து விடுகிறாய், கடவுளுக்குள்ள வந்து கடவுளுடைய பிள்ளையாய் வாழுகிற ஒரு மனுஷன் அந்த இடத்துல பெரிய சந்தோஷம், சமாதானத்துல அடைகிறாய். அதுதான் இங்க பாக்குறோம். ஆகவே இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்யணும்? உன்னுடைய வாழ்க்கை, ஐயோ என்னுடைய கண்ணை திறந்துடணும் சுவாமி, ஐயோ என் கண் குருளடை இருளடைந்து குருடனா இருக்கிறதே சுவாமி, ஐயோ நான் வெளிச்சத்துக்குள்ள வரணும் சுவாமி. அதுதான் இங்க பாக்குறோம். ஏன்னா உனக்காக, எனக்காக தன் உயிரையே கொடுத்த அந்த கடவுளை நோக்கி நீ பாக்குறது விட்டுட்டு நீ படைப்புகளை பார்த்து பிரயோஜனமே இல்லை. ஆவே சிந்திச்சு பார், ஐயோ என்னுடைய கண் குருளாய் போய் கிடக்குது சுவாமி, வெளிச்சத்துக்குள்ள வரணும், வெளிச்சமா இருக்கிற உம்மை நான் பாக்குறேன் சுவாமி, மூளை உண்மை அறிந்து கொண்டு உமக்குள்ளா நான் எழும்பணும் சுவாமி. அந்த வெளிச்சத்தை தாரும், அந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும், அந்த மெய்யான சந்தோஷம் சமாதானத்துக்குள்ள கொண்டு வரும் சுவாமி. என்றால் அவரே வெளிச்சமாய் இருக்கிறார். ஆகவே நீ அவிதமான சிந்தையோடு, ஏன்னா அவர் ஒருவர் தான் வழி, வேற ஒருவர் வழியே இல்லை. இந்த இடத்துல இந்த அருமையான 2 பகுதியில பார்த்து முடிக்கிறோம். முதல் பகுதி என்ன பார்த்தோம்? அந்த வெளிச்சத்துக்கு இடம் கொடு, கீழ்படி. 2 பகுதி பார்த்தோம், அந்த வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்காதபடி, கீழ்படியாதபடி அதை புறக்கணிப்பா என்றா அந்த பகுதியிலே பார்க்கணும். தெல்ல தெளிவாக ஒரு அருமையான முக்கியமான வார்த்தை சொல்லுது. என்ன வார்த்தை? நியாய தீர்ப்பு நாள், நியாய தீர்ப்பு நாள், நியாய தீர்ப்பு நாள் சொல்லியிருக்கு. அந்த தண்டனைக்கு தப்பிக்கவே அது எவ்வளவு பெரிய கும்பனா இருக்கட்டும். ஏன் தென் தேசத்து ராஜஸ்திரியே வந்து வந்து குற்றம் சுமத்துவாளாம். இந்த பொல்லாத சந்ததியை பார்த்து நினைவே பட்டினத்தார் மனந்திரும்பி நினைவே பட்டினத்தால் வந்து குற்றம் சுமத்துவார்களாம். எவனும் தப்பிக்கவே முடியாது. தண்டில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இயேசு ஒருவர் தான். 3 பகுதியா தான் பார்த்து முடிக்கிறோம். ஏனென்றால் அந்த இடத்துல அழகா அந்த இடத்துல தன்னை குறித்து சொல்றாரு. அவர் எல்லாத்தையும் காட்டிலும் யார் பெரியவரா இருக்கிறார்? இயேசுவானவர், இயேசுவானவர். அதனாலதான் அடிக்கடி ரெண்டு தரம் இந்த இடத்துல படிக்கிறோம். இவர்களை காட்டிலும் சனுமான காட்டிலும் பெரியவர், யோனாதிர்கதாசிலும் பெரியவர். அப்ப பெரியவர் என்று சொல்லும்போது சம்திங். அப்ப ஏன் இவர் தன்னை பெரியவர் என்று காமிக்கிறார்? இவர் தான் கடவுள், இவர் தான் ரட்சகர் சொல்லி காமிக்கிறார். கடவுளால் அனுப்பப்பட்ட ரட்சகர் இவர் தான், தேவனால் அனுப்பப்பட்ட ரட்சகர் இவர் தான் சொல்லி காமிச்சு இவர் மூலமா தான் ரட்சிப்பும் சொல்லி தெல்ல தெளிவாக காமிக்கிறார். அப்ப நீ என்ன பண்ணும்? அவரை மட்டும்தான் இருக்கப்படுத்திக்கணும், அவரை நோக்கி வரணும். அன்றுவரை என்ன மன்னிய சாமி, எனக்காக நம்முடைய சொந்த குமாரன் இந்த உலகத்தை அனுப்பி நான் பெற வேண்ட தண்டனையே, ஓ எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டாரே சாமி, நம்ம நம்புறேன், என் சந்தியும் என் ரச்சியும் என்னை விடுதலையாக்க சொல்லி கருதறணும். அப்படியான நீ உன்னை தாழ்த்தி அவருடைய வரும்பொழுது அவர் உன்னை ரச்சிக்கிறார், அவர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். என்றால் அவரால் இன்றி வேறு ஒருவர் ரட்சிப்பு இல்லை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் வேற எங்கேயும் ரட்சிப்பு இல்லை, வேற எங்கேயும் ரட்சிப்பு இல்லை. அதான் வேதம் சொல்லுது, அவர் ஒருவர் தான் வழி. அவை அந்த ரட்சிப்பு அவர் மூலமாய் பெற்றுக்கொள், அவரை நோக்கிப்பார், அந்த இயேசுவை நோக்கிப்பார். அந்த இயேசு மூலமாக ரட்சிப்பை பெற்று உன்னுடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளாக, ரட்சிப்பின் வெளிச்சத்துக்குள்ளாக, பரலோகத்துக்குள்ளாக நீ வந்து அவருடைய பிள்ளையாக என்றென்றும் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே, இந்த அருமையான இந்த காலிலே அன்றே போன வாரம் பார்த்தோம் மனமாற்றம் அடைய என்ன செய்யணும் சொல்லி முதல் பகுதியா பார்த்தோம். அதை தொடர்ந்து 2 பகுதியை கூட நீ கிருபையாய் காண்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். அன்றே அந்த பகுதியில எத்தனை மக்கள் அவருக்கு எதிராக குற்றஞ்சாட்டினார்கள். அவர் அங்கு இருந்தும், கடவுளாக வந்திருந்தும், மேசியாவாக தேவனால் அனுப்பப்பட்ட இரட்சகராக வந்திருந்தும் எத்தனை மக்கள் குற்றஞ்சாட்டி அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி கடந்து போனார்கள் சுவாமி. அப்படியான மக்களை பார்த்து, அந்த பொல்லாத விபச்சார சந்ததியாரை பார்த்து மனம் திரும்ப வேண்டுதான் வலியுறுத்தி பேசினீர் சுவாமி. பல்வேறு எடுத்துக்காட்டின் வாயிலாக, பல்வேறு அன்றைய கத்தாவே அருமையான எடுத்துக்காட்டில் அன்றைய பல்லோ அந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மக்களை காட்டி அன்றே இந்த விளக்கு தன்மையில் வைத்து விளக்கு போல இருக்குன்னு சொல்லி எவ்வளவு அழகாக தெல்ல தெளிவாக உண்மை குறித்து தெளிவாக சொல்லிக்கொண்டே இருந்தீங்க சுவாமி. இன்னைக்கும் நாங்கள் இந்த இரண்டாவது பகுதி வந்திருக்கிறோம். இரண்டாவது பகுதியிலும் கூட அன்றைய நாங்கள் மனமாற்றம் அடையணும் சொல்லி தெல்ல தெளிவாக இரண்டாவது முறையாக நீக்கத்தாவே வலியுறுத்தி பேசுற காரியத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆமாண்டவன் நீ விளக்கு தண்டிலே வைக்கப்பட்ட விளக்கா இருக்கிறீர் சுவாமி. அந்த விளக்குக்கு நாங்கள் கீழ்படியும் பொழுது இன்னும் வெளிச்சத்தை பெறுகிறோம் சுவாமி. அந்த விளக்கு கொடுக்குற வெளிச்சத்துக்கு கீழ்படியாதபடி புறக்கணித்து நானுமா இன்னுமா இருளில் உட்கார்ந்து கொண்டிருப்போம் என்றால் வரப்போகிறது ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் சுவாமி. அந்த நாளில் எவனும் தப்பிக்க முடியாது சொல்லி பார்த்தோம் சுவாமி. ஐயோ பயங்கரமான நியாய தீர்ப்பு நாள், அந்த தண்டனை பயங்கரமான தண்டனை சுவாமி. அவனவனுக்கிறே தக்க பலனை நீ கொடுக்க போகிறீர் சுவாமி. ஐயோ அந்த தண்டனை நீதியுள்ள தண்டனை சுவாமி. அன்றைய தண்டனை விடுதலையாக ஒரே வழி இயேசு வருவரே சுவாமி. அந்த இடத்துல பார்த்தோம் ஐயோ சானுமானை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், யோனாதிக்கு தாசு காட்டிலையும் பெரியவர் ஒரு இருக்கிறான் சொல்லி உண்மை குறித்து தெளிவாய் அன்றைய நீர் யாருன்னு சொல்லி காமித்து கொண்டே இருக்கிறீர் சுவாமி. அவை உம்மிடத்தில் மாத்திரமே ரட்சிப்பு சுவாமி. நீர் மூலமாக அன்றைய உம்முடைய வழி மாத்திரமே ரட்சிப்பின் வழி சொல்லி பார்த்தோமே சுவாமி. அன்றுவே ஆகவே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம், உண்மை விசுவாசிக்கிறோம் சுவாமி. இயேசு குமாரனாகிய கடவுள் ஒருவரே இந்த உலகத்துக்காக மனுஷனாக எனக்காக என்னுடைய பாவ தண்டனையை சுமந்தார், என்னுடைய பாவ தண்டனையை இருந்து விடுதலையாக்க அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் சொல்லி எனக்காக சொல்லி நாங்கள் கத்தாவே அன்றரே கத்தா விசுவாசித்து அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்ட இயேசு ஒருவரே என்னை ரட்சிக்கும்படியாக, என்னை மீட்டெடுக்கும்படியாக, என்னுடைய பாவ தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அவர் அந்த ஈடுச்சுழலை தொங்கினார், அவர் அந்த பயங்கரமான கொடிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார் சொல்லி நாங்கள் விசுவாசித்து அது மாத்திரமல்ல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பிதான் வலது பாசத்தில் வலது பக்கத்தில் எனக்காக பரிந்து பேசுகிற உயிருள்ள கடவுளா இருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கிற இருதயத்தை தாரு சுவாமி. அதுவே ரட்சிப்பு சுவாமி, அங்கேயே மெய்யான ரட்சிப்பு சுவாமி. அந்த ரட்சிப்பின் வெளிச்சத்துக்குள்ளாக நாங்களும் சந்தோஷமாய் வழிநடத்தப்பட உதவி செய்யும், தொடர்ந்துங்களை சந்தியும் ரட்சியும் சுவாமி. இப்படியாக இயேசு ஒருவரே வழியும் சொல்லி நாங்கள் பார்த்திருக்க விடல, அந்த இயேசுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து வர அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.